சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 24, 2023. தலைப்பு: யதார்த்தம். கோல்டன் உரை. கொரிந்தியர். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்கச் சொன்ன தேவன் இயேசுவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்றப்பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: கொலோசேயர். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடே கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து யோவான். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடிருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலேயல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. எபிரேயர். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். மத்தேயு. இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதித்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருந்தும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். மார்க்கு. விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் இரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். கொரிந்தியர். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நான் ஐயோட்டா புள்ளிகள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புதுச்சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். வெளிப்படுத்தின விசேஷம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும். வெளிப்படுத்தின விசேஷம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஓமிகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன், தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரூற்றில் இலவசமாய் கொடுப்பேன், ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதின் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தின கல்லை போலவும் பளிங்கினொளியுள்ள வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. இரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே இராக்காலம் இல்லாதபடியால் அதின் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம். பின்பு பளிங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைகிறதற்கு ஏதுவானவைகள். இனி ஒரு சாபமுமிராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அங்கே இராக்காலமிராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதாகாலங்களிலும் அரசாளுவார்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாயிருக்கிறேன் என்றார். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். எல்லா உண்மையும் கடவுளிலும் அவருடைய படைப்பிலும் உள்ளது. இணக்கமானது மற்றும் நித்தியமானது. அவர் படைப்பது நல்லது. மேலும் அவர் படைத்த அனைத்தையும் செய்கிறார். கடவுள் எல்லா வடிவங்களையும் உருவாக்குகிறார். அவரது எண்ணங்கள் ஆன்மீக உண்மைகள். அதன் அறிவியலில் இருப்பதன் யதார்த்தத்தையும் ஒழுங்கையும் புரிந்து கொள்ள நீங்கள் உண்மையில் இருக்கும் அனைத்திற்கும் கடவுளை தெய்வீக கொள்கையாக கணக்கிடுவதன் மூலம் தொடங்க வேண்டும். ஆவி, ஜீவன், உண்மை, அன்பு, ஒன்றாக இணைதல் மற்றும் கடவுளுக்கான வேத பெயர்கள். அனைத்து பொருள், புத்தி, ஞானம், இருப்பு, அழியாமை, காரணம் மற்றும் விளைவு ஆகியவை கடவுளுக்கு சொந்தமானது. இவை அவருடைய குணாதிசயங்கள். எல்லையற்ற தெய்வீக கொள்கையின் நித்திய வெளிப்பாடுகள் அன்பு. அவருடைய ஞானத்தை தவிர எந்த ஞானமும் ஞானமானது அல்ல. எந்த உண்மையும் உண்மை இல்லை. எந்த அன்பும் அழகானது இல்லை. எந்த வாழ்க்கையும் வாழ்க்கை அல்ல. தெய்வீகமானது. எந்த நன்மையும் இல்லை. ஆனால் நல்லதை கடவுள் அருளுகிறார். ஒரே ஒரு முதன்மையான காரணம் உள்ளது. எனவே வேறு எந்த காரணத்தினாலும் எந்த விளைவும் இருக்க முடியாது. மேலும் இந்த பெரிய மற்றும் ஒரே காரணத்திலிருந்து தொடராத எந்த உண்மையும் இருக்க முடியாது. பாவம், நோய், நோய், மரணம் இவையெல்லாம் அறிவியலுக்கு உரியவை அல்ல. அவை உண்மை, வாழ்க்கை அல்லது அன்பு இல்லாததை முன்வைக்கும் பிழைகள். ஆன்மீக உண்மை என்பது எல்லாவற்றிலும் அறிவியல் உண்மை. ஆன்மீக உண்மை மனிதன் மற்றும் முழு பிரபஞ்சத்தின் செயலில் மீண்டும் மீண்டும் இணக்கமானது மற்றும் உண்மையின் இலட்சியமாகும். ஆன்மீக உண்மைகள் தலைகீழாக இல்லை. ஆன்மீகத்துடன் எந்த ஒற்றுமையும் இல்லாத எதிர் முரண்பாடு உண்மையானது அல்ல. ரபினிகள் கதை கூறியது, ஒரு கோட்பாட்டை ஏற்றுக்கொள்பவன் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறானோ அவனில் பரிசுத்த ஆவி வாசமாயிருக்கிறது. இந்த பிரசங்கம் கிரியைகளில்லாத விசுவாசம் மரித்தது என்று வேதத்தில் பலமான கண்டனத்தை பெறுகிறது. நம்பிக்கை, அது வெறும் நம்பிக்கையாக இருந்தால் ஒன்றும் ஒன்றுக்கும் இடையில் ஊசலாடும் ஊசல் போல எந்த நிலைப்பாடும் இல்லை. விசுவாசம் ஆன்மீக புரிதலுக்கு முன்னேறியது. ஆவியிலிருந்து பெறப்பட்ட ஆதாரம். இது எல்லா வகையான பாவங்களையும் கண்டித்து கடவுளின் கூற்றுக்களை நிறுவுகிறது. ஹீப்ரு, கிரேக்கம், லத்தீன் மற்றும் ஆங்கிலத்தில் நம்பிக்கை மற்றும் அதனுடன் தொடர்புடைய வார்த்தைகளுக்கு இந்த இரண்டு வரையறைகள் உள்ளன. நம்பகத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை. ஒரு வகையான நம்பிக்கை ஒருவரின் நலனை மற்றவர்களுக்கு நம்புகிறது. மற்றொரு வகையான விசுவாசம் தெய்வீக அன்பையும் ஒருவரின் சொந்த இரட்சிப்பை பயத்துடனும் நடுக்கத்துடனும் எவ்வாறு உருவாக்குவது என்பதை புரிந்து கொள்கிறது. ஆண்டவரே, நான் நம்புகிறேன், என் அவநம்பிக்கைக்கு உதவுங்கள். ஒரு குருட்டு நம்பிக்கையின் உதவியற்ற தன்மையை வெளிப்படுத்துகிறது. அதே சமயம் நம்பு, நீ இரட்சிக்கப்படுவாய் தன்னம்பிக்கையான நம்பகத்தன்மையை கோருகிறது. இதில் ஆன்மீக புரிதல் அடங்கும் மற்றும் அனைத்தையும் கடவுளிடம் நம்புகிறது. நம்புவது என்ற எபிரேய வினைச்சொல் உறுதியானதாக அல்லது நிலையானதாக இருப்பதையும் குறிக்கிறது. இது உண்மை மற்றும் புரிந்து கொள்ளப்பட்ட மற்றும் நடைமுறைப்படுத்தப்பட்ட அன்புக்கு நிச்சயமாக பொருந்தும். நம்புதல், உறுதி மற்றும் நிலைத்தன்மை தடுமாற்றமோ அல்லது குருட்டு நம்பிக்கையோ அல்ல, ஆனால் ஆன்மீக உண்மையின் உணர்தல். பைபிள் அறிவிக்கிறது, எல்லாமே அவரால் தெய்வீக வார்த்தை உண்டாக்கப்பட்டது. அவர் இல்லாமல் எதுவும் உண்டாக்கப்படவில்லை. இது தெய்வீக விஞ்ஞானத்தின் நித்திய உண்மை. பாவம், நோய், மரணம் ஆகியவை ஒன்றுமில்லாதவை என்று புரிந்து கொண்டால் அவை மறைந்துவிடும். சூரியனுக்கு முன் நீராவி உருகுவது போல நன்மையின் உண்மைக்கு முன் தீமை மறைந்துவிடும். ஒன்று மற்றொன்றை மறைக்க வேண்டும். அப்படியானால் உண்மையாக நல்லதை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு முக்கியம்! மனிதன் கடவுளுக்கும் ஆவிக்கும் வேறு எதற்கும் துணை. கடவுளின் இருப்பு முடிவிலி, சுதந்திரம், இணக்கம் மற்றும் எல்லையற்ற பேரின்பம். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே சுதந்திரம் இருக்கிறது. முந்தைய அர்ச்சகர்களைப் போலவே மனிதனும் பரிசுத்தமான இடத்திற்குள் நுழைவதற்கு சுதந்திரமாக இருக்கிறார் கடவுளின் சாம்ராஜ்யம். ஆவியானவர் கடவுளை புரிந்து கொள்ள பொருள் உணர்வு ஒருபோதும் மனிதர்களுக்கு உதவாது. ஆன்மீக உணர்வின் மூலம் மட்டுமே மனிதன் தெய்வத்தை புரிந்து கொண்டு நேசிக்கிறான். பொருள் புலன்களால் மனதின் அறிவியலின் பல்வேறு முரண்பாடுகள் கண்ணுக்கு தெரியாத உண்மையை மாற்றாது. அது எப்போதும் அப்படியே உள்ளது. ஆரோக்கியம் என்பது பொருளின் நிலை அல்ல, மனதின் நிலை. ஆரோக்கியம் என்ற தலைப்பில் பொருள் உணர்வுகள் நம்பகமான சாட்சியம் அளிக்க முடியாது. மனதை குணப்படுத்தும் விஞ்ஞானம் மனதை தவிர வேறு எதற்கும் உண்மையாக சாட்சியமளிப்பது அல்லது மனிதனின் உண்மையான நிலையை வெளிப்படுத்துவது சாத்தியமற்றது என்று காட்டுகிறது. எனவே அறிவியலின் தெய்வீக கோட்பாடு உடல் உணர்வுகளின் சாட்சியத்தை மாற்றியமைத்து ஆரோக்கியத்தின் ஒரே அடிப்படையான சத்தியத்தில் மனிதனை இணக்கமாக இருப்பதை வெளிப்படுத்துகிறது. எனவே விஞ்ஞானம் அனைத்து நோய்களையும் மறுக்கிறது, நோயாளிகளை குணப்படுத்துகிறது, தவறான ஆதாரங்களை தூக்கி எறிகிறது மற்றும் பொருள் முதல்வாத தர்க்கத்தை மறுக்கிறது. பரிபூரணம் யதார்த்தத்திற்கு அடிகோலுகிறது. முழுமை இல்லாமல் எதுவும் முற்றிலும் உண்மையானது அல்ல. பரிபூரணம் தோன்றி யதார்த்தம் அடையும் வரை அனைத்தும் மறைந்து கொண்டே இருக்கும். வெளிப்படுத்துதல் 21:1 நாம் வாசிக்கிறோம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. வெளிப்படுத்துபவர் மரணம் என்று அழைக்கப்படும் மனித அனுபவத்தின் இடைநிலை கட்டத்தை இன்னும் கடக்கவில்லை. ஆனால் அவர் ஏற்கனவே ஒரு புதிய வானத்தையும் புதிய பூமியையும் பார்த்தார். புனித ஜானுக்கு இந்த தரிசனம் எந்த அர்த்தத்தில் வந்தது? பார்ப்பதற்கான பொருள் காட்சி உறுப்புகள் மூலம் அல்ல, ஏனெனில் ஒரு அற்புதமான காட்சியை எடுக்க ஒளியியல் போதுமானதாக இல்லை. கடவுளின் இந்த ராஜ்யம் உங்களுக்குள் உள்ளது. இங்கே மனிதனின் உணர்வுக்கு எட்டக்கூடியது. ஆன்மீக யோசனை அதை வெளிப்படுத்துகிறது. தெய்வீக அறிவியலில் மனிதன் கடவுளை பற்றிய அவனது புரிதலின் விகிதத்தில் உணர்வு பூர்வமாக இந்த நல்லிணக்கத்தை அங்கீகரிக்கிறான். வெளிப்படுத்துபவர் நமது இருப்பு விமானத்தில் இருந்தார். அதே சமயம் கண்ணால் பார்க்க முடியாததை, ஈர்க்கப்படாத சிந்தனைக்கு கண்ணுக்கு தெரியாததை. புனித எழுத்தின் இந்த சாட்சியமானது அறிவியலில் உண்மையை நிலைநிறுத்துகிறது. வானமும் பூமியும் ஒரு மனித உணர்வுக்கு, கடவுள் அருளும் அந்த உணர்வு ஆன்மீகமானது, மற்றொன்றுக்கு ஒளியற்ற மனித மனம். பார்வை பொருள் சார்ந்தது. மனித மனம் பொருள் மற்றும் ஆவி என்று கூறும் நிலைகள் மற்றும் நனவின் நிலைகளை குறிக்கிறது என்பதை இது சந்தேகத்திற்கு இடமின்றி காட்டுகிறது. வெளிப்படுத்தல் 9:16 இல் விவரிக்கப்பட்டுள்ள இந்த புனித நகரம் சதுரத்தில் கிடக்கிறது மற்றும் கடவுளிடமிருந்து, பரலோகத்திலிருந்து வரும் ஒன்றாக தெய்வீக அறிவியலின் ஒளி மற்றும் மகிமையை குறிக்கிறது. இந்த புதிய எருசலேமை கட்டியவரும் படைத்தவரும் கடவுள்தான். நமது கடவுளின் இந்த நகரத்திற்கு சூரியன் அல்லது செயற்கைக்கோள் தேவையில்லை. ஏனென்றால் அன்பு அதன் ஒளி, தெய்வீக மனம் அதன் சொந்த மொழிபெயர்ப்பாளர். இரட்சிக்கப்பட்ட அனைவரும் இந்த வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். வல்லமை மிக்கவர்களும் அரச வம்சங்களும் பரலோக நகரத்தில் தங்களுடைய மகிமைகளை கொடுப்பார்கள். அதன் வாயில்கள் உள்ளேயும் வெளியேயும் வெளிச்சத்தையும் மகிமையையும் நோக்கி திறக்கின்றன. ஏனென்றால் அனைத்தும் நல்லது. மேலும் அந்த நகரத்திற்குள் எதுவும் நுழைய முடியாது. அது அசுத்தமாக்கும் அல்லது பொய்யாக்கும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.